Welcome to another program of Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம்.
Today we are studying the book of Ezra in our study through the Bible.
வேதாகமம் முழுவதும் என்கிற இந்த வேத பாடத்திலே எஸ்ராவின் புத்தகத்தை இந்த நாளிலே படிக்க போகிறோம்.
Ezra was a priest whom God used to help in bringing God's people back from Babylon to Jerusalem after the captivity.
எருசலேமிலே சிறையிருப்பிலே இருந்த மக்களை மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வருவதற்கு தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆசாரியன் தான் இந்த எஸ்ரா.
In the Old Testament there are two journeys of God's people that are described in some detail.
பழைய ஏற்பாட்டிலே இரண்டு பிரயாணங்களை மிகவும் நுணுக்கமாக தேவன் விவரித்து சொல்லியிருக்கிறார்.
One is the journey of Israel from Egypt to Canaan.
ஒரு பிரயாணம் எகிப்திலிருந்து கானானுக்கு சென்ற இஸ்ரேல் மக்களுடைய பிரயாணம்.
And the other is from Babylon to Jerusalem.
இன்னொரு பிரயாணம் பாபிலோனிலிருந்து எருசலேம் வரை உள்ள பிரயாணம்.
The first is a picture of our personal salvation.
முதலாவது உள்ள பிரயாணம் நம்முடைய தனிப்பட்ட ரட்சிப்புக்கு ஒப்பாக இருக்கிறது.
Being redeemed by the blood of the lamb and coming into a life of victory.
ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு ஜெயத்தின் வாழ்க்கைக்குள்ளாக வருவதற்கு ஒப்பாக இருக்கிறது.
And the second is a picture of the church coming out of dead Christendom and coming into a living vibrant church.
இரண்டாவது பிரயாணம் செத்த கிறிஸ்தவத்திலிருந்து மீண்டு ஜீவனுள்ள ஒரு சபையான ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு காரியத்தை காண்பிக்கிறது.
Both journeys are essential.
இரண்டு பிரயாணங்களுமே தேவையான ஒன்று.
Yet most Christians are familiar only with the first.
ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் முதல் பிரயாணத்தை தான் நன்றாக அறிந்திருக்கிறார்கள்.
Both are in the Old Testament.
இரண்டு பிரயாணங்களுமே பழைய ஏற்பாட்டிலே தான் காணப்படுகிறது.
And Babylon and Jerusalem are pictured in the New Testament too.
பாபிலோன் எருசலேம் என்கிற இந்த இரண்டு பட்டணங்களும் புதிய ஏற்பாட்டிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது.
Now the book of Ezra is a story of the remnant that returned from Babylon to Jerusalem.
பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி வந்த மீந்திருந்தவர்களை குறித்ததான கதைதான் இந்த எஸ்ரா புத்தகத்திலே பார்க்கிறோம்.
And the first two chapters describe the return under Zerubbabel, who was another leader.
செருபாபேல் என்கிற இன்னொரு தலைவனுக்கு கீழாக திரும்பி வந்த மக்களை குறித்து 1-2 அதிகாரங்கள் சொல்லுகிறது.
And chapters 3-6 describe the construction of the temple.
3-6 வரை அந்த ஆலயம் கட்டப்படுகிற காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிறது.
And then the remaining chapters 7-10 describe the spiritual reformation of God's people under Ezra.
எஸ்ராவின் கீழாக ஆவிக்குரிய ஒரு மறுமலர்ச்சியை தான் 7 மீதி உள்ள அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம்.
Now one of the amazing stories of God's sovereignty is that of Cyrus urging God's people to go back to Jerusalem.
தேவனுடைய சர்வத்தியம் ஆளுகிற அந்த தன்மையுடைய ஒரு நிரூபணத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த கோரேஸ் என்கிற ராஜா இவர்களை திரும்பி போக சொல்கிறார்.
Why should a heathen king be interested in the temple being built in Jerusalem?
ஒரு புறஜாதியான ஒரு ராஜா எருசலேமிலே தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏன் விருப்பம் கொண்டவராக இருக்கிறார்?
But that shows God's control over the ruler of the greatest superpower on the earth at that time.
அந்த நாட்களிலே இருந்ததான ஒரு வல்லரசுவினுடைய தலைவனாயிருந்த அந்த ராஜாவை கூட தேவன் கட்டுப்படுத்துகிறார் தம்முடைய சர்வத்தையும் ஆளுகிற தன்மையினாலே என்று நாம் பார்க்கிறோம்.
That it was to fulfill God's word by the mouth of Jeremiah, verse 1, that the Lord stirred up the spirit of Cyrus so that he wrote this.
எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி ஆண்டவர் கோரேசின் ஆவியை ஏவினார் என்று 1 அதிகாரம் 1 வசனத்திலே வாசிக்கிறோம்.
In Proverbs 21:1 it says the king's heart is in the Lord's hand, he can turn it wherever he likes like a rivers of water.
ராஜாவுடைய இருதயம் ஆண்டவருடைய கையில இருக்கிறது, அதே அவர் நீர்க்கால்களை திருப்புவது போல திருப்புகிறார் என்று நீதிமொழிகள் 21:1 வசனத்திலே வாசிக்கிறோம்.
He could make Cyrus say or write anything.
ஆகவே கோரேஸ் எதையும் எழுதவோ அல்லது சொல்லவோ ஆண்டவரால் செய்ய வைக்க முடியும்.
Very important for us to understand this.
இதை நாம் விளங்கிக் கொள்வது மிக முக்கியமான காரியம்.
Jesus stood before Pilate and Pilate said, I've got power to crucify you or release you.
இயேசு பிலாத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது பிலாத்து சொல்லுகிறான், உன்னை கொல்லவும் விடுவிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று உனக்கு தெரியுமா என்று கேட்கிறான்.
Jesus stood there in dignity and says, you have no power over me except what my heavenly father gives you.
பரலோக பிதா உனக்கு கொடுத்தால் ஒழிய உனக்கு என் மீது எந்த வல்லமையும் அதிகாரமும் கிடையாது என்று கண்ணியத்தோடு கூட இயேசு சொல்லுகிறார்.
If you had that faith, you would not fear anybody in the world.
உங்களுக்கு இந்த விசுவாசம் இருக்குமேயானால் உலகத்தில் யாருக்கும் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள்.
Nobody can touch a hair on your head, even the most powerful superpower in the world, without God's permission.
இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வல்லரசா இருந்தாலும் சரி, அதனுடைய தலைவர் கூட தேவனுடைய அனுமதி இல்லாமல் உங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய முடியை தொட முடியாது.
The more we have faith in that, in God's total sovereignty over all people in the world, the more our lives come to rest.
எந்த அளவுக்கு அதிகமாக நாம் சர்வத்தை ஆளுகிறவர் நம்முடைய தேவன் என்கிற அறிவை பெற்றிருக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக நாம் இளைப்பாறுதலுக்குள்ளாக வருவோம்.
There are enough stories in the Bible to teach us the sovereignty of God.
இந்த தேவனுடைய சர்வத்தை ஆளுகிற தன்மையை போதிப்பதற்கு பலவிதமான சம்பவங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
Not only that, Cyrus says, Jehovah, verse 2, the God of heaven, has given me all the kingdoms of the earth.
அது மட்டுமல்ல, இரண்டாம் வசனத்தில் பார்க்கிறது போல, பரலோகத்தின் தேவனாய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருள் இருக்கிறார் என்று இந்த கோரை சொல்கிறார்.
He uses the Jewish name of Jehovah for God.
தேவனுக்கு யூதர்கள் பெயர் கொடுத்திருந்ததான அந்த யெகோவா என்ற பதத்தை அவன் பயன்படுத்துகிறான்.
Not his heathen Persian God.
அவனுடைய பெர்சிய தேவனை குறிக்கிற சொல் அல்ல.
And he says, this God has given me the kingdoms of the earth.
இந்த தேவன் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார்.
This God has appointed me to build a house for him in Jerusalem.
அவருக்கு எருசலேமில் ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக இந்த தேவன் என்னை நியமித்திருக்கிறார் என்று சொல்கிறார்.
So those of you who are God's people, go to Jerusalem and build.
ஆகவே தேவனுடைய ஜனங்கள் எல்லாம் நீங்கள் எருசலேமுக்கு போய் அங்கே அந்த ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்கிறார்.
He is the God who is in Jerusalem.
எருசலேமில் இருக்கிறவர் தான் தேவன்.
And every survivor, let them support this work with silver and gold and goods and cattle so that the house of God can be built.
தேவனுடைய ஆலயமானது கட்டப்பட முடியாக உங்கள் பொன்னினாலும் வெள்ளினாலும் ஆடு மாடுகளினாலும் நீங்கள் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்.
And also verse 7, he took out all the articles in the house of the Lord which Nebuchadnezzar had carried away and returned it.
நேபுகாத்நேச்சார் அங்கே எருசலேமிலிருந்து கொண்டு வந்த தேவாலயத்தின் பணிமுட்டுகள் எல்லாம் இப்பொழுது பாபிலோன் இருக்கிறது, அதையெல்லாம் அவன் திருப்பி எருசலேமுக்கு அனுப்புகிறான்.
Ezra didn't have to go begging for money to build the temple.
தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு எஸ்ரா பணத்துக்காக அவன் வருந்தி யாரையும் கேட்க தேவையில்லாதிருந்தது.
Money was no problem at all once they were in God's will.
தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கும் பொழுது பணம் என்பது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது.
God could stir up people without their having to beg.
இவர்களாக கேட்காமலேயே தேவன் அவரவருடைய இருதயங்களை அவர் ஏவிவிட்டு கொடுக்க செய்வார்.
What a lot of money was required.
எவ்வளவு பணம் அதற்கு தேவைப்பட்டது தெரியும்?
All of that was supplied.
அவைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டது.
A heathen king,
ஒரு புரஜாதியான ராஜா,
was the one whom God stirred up.
தேவன் அவனைத்தான் ஏவினார்.
It's amazing that today people who say they have faith in God, they don't have faith in him for money.
இன்றைக்கு தேவனிலே நாங்கள் விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் பணம் என்கிற காரியம் வரும்பொழுது அவர்களுக்கு தேவன் மேல் விசுவாசம் இல்லை என்பது வருத்தமாக இருக்கிறது.
They talk so highly about faith that God can heal and God can do miracles.
தேவன் அற்புதங்களை செய்ய முடியும், சுகமாக்க முடியும் என்று சொல்லி தேவனை பற்றி அதிக விசுவாசத்தோடு கூட பேசுகிறார்கள்.
They say they have seen visions of angels and Jesus and all that.
இயேசுவையும் தூதர்களையும் பார்த்திருந்த தரிசனங்களை எல்லாம் சொல்லுகிறார்கள்.
But when it comes to money,
பணம் என்று வரும்பொழுது,
this God they worship is not able to help them at all.
அவர்கள் தேவன் என்று சொல்லி யாரை ஆராதிக்கிறார்களோ அவர் இவர்களுக்கு உதவி செய்ய முடியாமல் போய்விடுகிறது.
What sort of God is this?
அப்படி பண விஷயத்தில் உதவி செய்ய முடியாத தேவன் எப்படிப்பட்ட தேவன்?
That who can do everything else, but when it comes to money, we have to beg from people.
மற்ற எல்லா காரியங்களும் அந்த தேவனாலே செய்ய முடிகிறது, பணம் என்று வரும்பொழுது மக்களைத்தான் போய் கேட்க வேண்டியிருக்கிறது.
These are not servants of God. They are confidence tricksters who are trying to fool you.
இவர்கள் எல்லாரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்ல, உங்களை ஏமாற்றக்கூடியதான தந்திரமுள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
Don't be deceived by them.
இதன் நிமித்தமாக நீங்கள் ஏமாற்றப்பட வேண்டாம்.
You never see a single servant of God like that in the Bible who goes around begging for money.
வேதத்திலே பணத்தை கேட்டு போகிற எந்த ஒரு தேவ மனிதனையும் நீங்கள் வேதத்திலே பார்ப்பதில்லை.
Gehazi is the one these people are following.
இவர்கள் பின்பற்றுவது யார் தெரியுமா? கேயாசியை.
So let's keep that in mind.
இதை நாம் மனதிலே வைத்துக்கொள்வோம்.
And a number of people moved out of Babylon into Jerusalem.
அநேக ஜனங்கள் பாபிலோனை விட்டு எருசலேமுக்கு திரும்பி
வருகிறார்கள்.
அவருடைய பெயர்கள் எல்லாம் இங்கே
எழுதப்பட்டிருக்கிறது.
நீங்கள் இரண்டாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். பாபிலோனை விட்டு எருசலேமுக்கு வந்து எல்லாரையும் தேவன் பேர் பேராக
அறிந்திருக்கிறார்.
எருசலேமை காட்டிலும் பாபிலோன் அந்த நாட்களில் மிகவும் சொகுசான ஒரு இடமாக இருந்தது.
ரிலிஜியஸ் பாபிலோன் இஸ் மச் மோர் கம்ஃபர்டபிள் தென் எ லிட்டில் குரூப் தட் மீட்ஸ் அட் ஜெருசலேம்.
எருசலேமாக கூடுகிற சிறிய ஒரு கூட்டத்தை பார்க்கலாம். மத தாபனமா இருக்கக்கூடிய பெரிய பாபிலோனானது மத அமைப்பானது சொகுசான இடமா இருக்கிறது.
But God knows those who are willing to make that sacrifice.
ஆனால் இந்த தியாகத்தை பண்ணுகிற எல்லாரையும் தேவன் கணக்கெடுத்து வைத்திருக்கிறார்.
And it's very interesting that out of all the crowd of people who came,
இப்படி வெளியே வந்த அந்த ஜன கூட்டத்தின் மத்தியிலே,
the number of Levites was 40, were only 74.
அங்கே இருக்கக்கூடிய அந்த லேவியர்களுடைய எண்ணிக்கை பார்த்தால் 74 தான்.
Because they were not going to get any property.
ஏனென்றால் அவர்களுக்கு எந்த ஒரு சொத்தும் கிடைக்காது என்று 40 வசனத்தில் பார்க்கிறோம்.
They would have to trust God that others would be willing to pay their tithes and support them.
தங்களுக்கு மற்றவர்கள் தான் தசம பாகத்தின் மூலமாக தங்களை தாங்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்.
They couldn't trust God.
அவர்களால் தேவனை நம்ப முடியவில்லை.
So they stayed on in Babylon, most of them.
ஆகவே அதிலே அநேகர் பாபிலோனிலே தங்கிவிட்டார்கள்.
And we read here in chapter 59 to 63.
59ஆம் வசனத்திலிருந்து 63ஆம் வசனம் வரை நாம் பார்க்கிறோம்.
We read in verse 62, they searched among the ancestral registration to see whether these people were considered unclean and to be excluded from the priesthood.
இங்கே
whether they could be located, and when they were not located, they said you can't be priests.
அங்கே ஆசாரியர்களாக இருக்கிறவர்கள் இந்த வம்ச அட்டவணையை தேடி பார்க்கிறார்கள், அதிலே ஆசாரிய ஊழியருக்கு விளக்கமானவர்கள் என்று அதிலே பெயர் இல்லாதவர்கள் எல்லாம் எண்ணப்பட்டார்கள்.
They may have been priests, but there was no clear record.
அவர்கள் ஆசாரியர்களாக இருந்திருக்கக்கூடும், ஆனால் அந்த வம்ச அட்டவணையில் அவருடைய பெயர் இல்லை.
Then we can't allow you to do the work of the priest.
அப்படியானால் நீங்கள் ஆசாரிய வேலையை செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று தீர்மானித்து
விட்டார்கள். I wish in our churches we were just as careful to make sure that everybody is really born again.
நம்முடைய சபைகளில் கூட இருக்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்பி இருக்கிறவர்களா ரட்சிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் கருத்தாய் பார்க்க வேண்டும்.
Old covenant people were much more careful.
பழைய உடன்படிக்கையில் உள்ள மக்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருந்தார்கள்.
And further, we read in chapter 3 to chapter 6.
மூன்றாம் அதிகாரத்திலிருந்து ஆறாம் அதிகாரம் வரை என்ன வாசிக்கிறோம் என்றால்,
about the building of the temple.
அங்கே ஆலயத்தை கட்டுகிற பணி நடக்கிறது.
The sons of Israel, it says here, gathered together, verse 1, as one man to Jerusalem.
இஸ்ரவேலிலே அங்கே ஒரே மனிதரைப் போல எல்லாம் ஏகோபித்து கூடினார்கள் எருசலேம் என்று வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாக வேலை செய்தார்கள்.
This is how it was on the day of Pentecost too.
பெந்தெகோஸ்தே நாளிலேயும் இப்படித்தான் இருந்தது.
And there were shouts of praise there in verse 10 as the builders laid the foundation of the temple.
அங்கே அந்த சிற்பாசாரிகள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போடும்போது அங்கே பெரிய ஒரு துதி சத்தம் உண்டானது.
Many wept in verse 13 when they saw the house foundation being laid.
அங்கே ஜனங்கள் ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போடப்படுகிறதை பார்க்கும்போது அநேகர் அழுதார்கள். அழுகும் சத்தம் கேட்கப்பட்டது.
We need to have shouts of praise and we need weeping also in our lives.
தேவனுக்காக நாம் ஊழியம் செய்யும் பொழுது நம்முடைய வாயிலே துதியும் காணப்பட வேண்டும், அதே சமயத்தில் அழுகையும் காணப்பட வேண்டும்.
Jesus wept and Jesus praised the Father.
இயேசு பிதாவை துதித்தார், அதே சமயத்தில் இயேசு அழுவும் செய்தார்.
And then we see further in chapter 4.
நான்காம் அதிகாரத்திலே பார்க்கிறோம்.
Opposition begins.
அங்கே எதிர்ப்பு ஆரம்பிக்கிறது.
We see this everywhere, wherever the work of God is.
எங்கெல்லாம் தேவனுடைய ஊழியம் நடைபெறுகிறது அங்கெல்லாம் எதிர்ப்பு வருகிறது.
Paul said in 1 Corinthians 16 verse 9.
1 கொரிந்தியர் 16:9 லே பவுல் சொல்கிறார்,
Wide open door is open for me in Ephesus.
எபேசுவிலே எனக்கு திறந்த வாசல் எனக்கு முன்பாக இருக்கிறது.
And there are many enemies.
அங்கே அநேக விரோதிகளும் இருக்கிறார்.
Wherever God's work is there, there are bound to be enemies.
தேவனுடைய வேலை எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் விரோதிகள் இருக்கத்தான் செய்வார்கள்.
If what you are doing is not a work of God, of course then there'll be no enemy.
நீ செய்கிறது தேவனுடைய பணி இல்லை என்று சொன்னால் அங்கே உனக்கு சத்துருக்கள் இருக்க மாட்டார்கள்.
Don't be surprised if there's opposition to your work.
உன்னுடைய வேலைக்கு எதிர்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் நீ ஆச்சரியப்பட வேண்டாம்.
Jesus faced all the opposition to his work, not from Romans and Greeks, but from religious Jews.
இயேசு தம்முடைய ஊழியம் முழுவதுமாகவே எதிர்ப்பை சந்தித்தார். ரோமர்கள் மட்டும் எடுத்திருந்த அல்ல, ஆனால் யூதர் எடுத்திருந்த அந்த எதிர்ப்பை சம்பாதித்தார்.
We may find a lot of our opposition comes not only from non-Christians but from Christians too.
அதே போல நம்முடைய ஊழியங்களுக்கும் எதிர்ப்புகள் கிறிஸ்தவ அல்லாதவர்களிடத்திலிருந்து வருவது மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களிடத்திலிருந்தும் எழும்புகிறது.
But you should not be surprised when that opposition comes.
இப்படிப்பட்ட எதிர்ப்பு வரும்போது நீங்கள் ஆச்சரியப்படக்கூடாது.
And see the schemes of Satan here.
இங்கே சாத்தானுடைய சதி திட்டங்களை பாருங்கள்.
The first scheme here in chapter 4 verses 2 to 6 you see.
நான்காம் அதிகாரம் 2-லிருந்து 6 வசனங்கள் வரை நாம் பார்க்கிறோம்.
They said, let us build with you so that because we are also seeking your God.
நாங்களும் உங்களுடைய தேவனை தேடுகிறோம், ஆகவே நாங்களும் உங்களோடு கூட சேர்ந்து இந்த ஆலயத்தை கட்டுகிறோம் என்று வருகிறார்கள்.
Those are the techniques by which they come.
இப்படித்தான் இந்த உத்தியை கையாண்டு நேராக உள்ளே வருவார்கள்.
Come in as a wolf in the midst of the sheep.
இந்த சத்துருக்கள் ஆடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஓணங்களைப் போல வருகிறார்கள்.
But Zerubbabel and Joshua said, no, you can't build with us.
ஆனால் செருபாபேலும் யெசுவாவும் நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து கட்ட முடியாது என்று திட்டவட்டமாக சொல்லுகிறார்கள்.
Because you got to be part of God's household to build.
இது தேவனுடைய ஊழியத்திலே தேவனுடைய ஆலயத்தை தேவனுடைய மக்கள் தான் செய்ய வேண்டும்.
Then another technique was verse 4 to discourage them.
இன்னொரு உத்தி என்னவென்றால் எப்படியாவது இவர்களை சோர்வடைய செய்ய வேண்டும் என்று பார்த்தார்.
Another technique verse 4 was to frighten them.
இன்னொரு உத்தி என்னவென்றால் இவர்களை பயமுறுத்தலாம்.
Another technique was to hire counselors against them, verse 5.
ஐந்தாம் வசனத்திலே பார்க்கிறோம், ஆலோசனைக்காரர்களை இவர்களுக்கு விரோதமாக எழுப்புகிறார்கள்.
And then in verse 6 to write an accusation against them.
ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம், இவர்களுக்கு விரோதமாக குற்றச்சாட்டை எழுதி அனுப்புகிறார்கள்.
And to approach the government of Artaxerxes to stop them.
இந்த வேலையை நிறுத்த முடியாத அரசாங்கத்தை அணுகி அகாஸ்வரு அரசாளுகிற போது அதை நிறுத்த முடியாது சொல்லுகிறார்கள்.
And they succeed.
அதிலே அவர்கள் வெற்றியும் கண்டார்கள்.
The king replies.
அந்த ராஜா எழுதுகிறார்.
And stop the work stops.
அவர் மீண்டும் நிறுத்த சொல்லி எழுத வேண்டும் பொழுது அந்த வேலை நின்று போகிறது.
God permits opposition.
தேவன் எதிர்ப்பை அனுமதிக்கிறார்.
God permits sometimes his work to stop for a while.
கொஞ்ச நேரத்திற்கு தம்முடைய பணி நிற்கும் முடியாகவும் தேவன் அனுமதிக்கிறார்.
And as soon as they got the letter from the king, they rushed. And verse 23, they stopped the work by force of arms, it says.
23ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அங்கிருந்து வேலை நிறுத்த சொல்லி கடிதம் வந்த உடனே அவர்கள் பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் ஒரு வேலை செய்யாதபடிக்கு நிறுத்தி
போடுகிறார்கள்.
இப்படி நடக்கும்பொழுது இது போல ஒரு தடுத்து நிறுத்தப்படும் பொழுது
நாம் என்ன
செய்ய வேண்டும்?
You say, oh, well, God has allowed it to stop. Let's forget it and let's go back to our own houses.
தேவன் தம்முடைய ஊழியத்தை நிறுத்த முடியாது அனுமதித்து விட்டார், ஆகவே நாம் இதோடு நிறுத்தி விட்டு நாம் வீடுகளுக்கு போவோம் என்று சொல்லுவதா?
That's exactly what they did.
இப்படித்தான் அவர்கள் செய்தார்கள்.
But we shouldn't do that.
நாம் அதை செய்யக்கூடாது.
We don't go fighting with people physically.
நாம் சரீர பிரகாரமாக யாரோடும் கூட போய் சண்டை போடக்கூடாது.
We go to God in prayer.
ஆனால் ஜெபத்திலே தேவனுடைய நாம் செல்ல வேண்டும்.
They didn't do that.
இவர்கள் அதை செய்யவில்லை.
But then God raised up two prophets.
அதற்கு பிறகு இரண்டு தீர்க்கதரிசிகளை தேவன் எழுப்பினார்.
That's 16 years later.
அது 16 வருஷங்கள் கழித்து.
It says here in verse 24, till the second year of the reign of Darius, 424, nothing happened.
தரியு ராஜ்யபாரம் பண்ணின இரண்டாம் வருஷம் மட்டும் ஒன்றுமே நடக்கவில்லை என்று பார்க்கிறோம்.
Period of 16 years.
அது கிட்டத்தட்ட 16 வருடங்கள் ஆகிவிட்டது.
They were just happy they were building their own houses during that time.
அந்த காலங்களிலே அவர்கள் எல்லாரும் சந்தோஷமாக, சரி கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட முடியவில்லை, நம்முடைய வீட்டையாவது கட்டுவோம் என்று
கட்டுகிறார்கள். God raised up Haggai and Zechariah. அதற்கு
பிறகு
chapter 5 verse 1.
ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே பார்க்கிறது போல ஆகாய் மற்றும் சகரியா தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார்.
They came and preached, you all say it is not time to build God's house, but it's time to build your own houses.
இது தேவனுடைய வீட்டை கட்டுவதற்கு நேரமல்ல, தங்கள் சொந்த கட்டுவதற்கு இதுவா காலம் என்று கேட்கிறார்கள்.
And they started building.
அவர்கள் மீண்டுமாய் கட்ட ஆரம்பிக்கிறார்கள்.
Then the governor came and again tried to stop them saying, who told you to build?
அதற்கு பிறகு அதிபதி வந்து உங்களை கட்டுவதற்கு யார் அனுமதி கொடுத்தார் என்று கேட்கிறார்.
See this verse.
இந்த வசனத்தை பாருங்கள்.
Verse 5.
ஐந்தாம் வசனம்.
5:5.
ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம்.
Eye of their God was on the elders of the Jews, so they could not stop them until a report came to Darius.
யூதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு அவருடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது என்று நான் பார்க்கிற மறுமொழியின் கடிதம் வருகும் வரைக்கும்.
You know that the eye of God is upon us when we do his work.
தேவனுடைய ஊழியத்தை செய்யும்பொழுது, பணியை செய்யும்பொழுது தேவனுடைய கண்கள் நம்ம மீது இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா?
And again the enemies tried to stop them and the letter this governor wrote another letter to the new king Darius.
இப்பொழுது அந்த அதிபதி இன்னும் புதிய ராஜாவாகிய அந்த தரியுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறான்.
And Darius searches chapter 6 verse 1
ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே தரியு தன்னுடைய அறையை சோதித்து பார்க்கிறார் என்று
சொல்கிறார். His ancestor Cyrus had made such an order to build the house.
இந்த ஆலயத்தை கட்டும்படியாக தன்னுடைய முன்னோர்கள் இதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் என்று கடிதத்தை தேடி பார்க்கிறார்.
See in the sovereignty of God he allows that order to be found.
இப்பொழுது அந்த கட்டளையானது கண்டுபிடிக்கப்படும்படியாக தேவன் தம்முடைய சர்வத்தை வாழ்கிற தன்மையிலே அதை அனுமதிக்கிறார்.
If that order had not been found, the temple wouldn't have been built.
அந்த அரமணையிலே அந்த சுருள் காணப்படாவிட்டால் அந்த ஆலயம் கட்டியிருக்கப்பட முடியாது.
And when the order is found, then a new decree comes from the king.
அந்த கட்டளை வந்த கிடைத்த பிறகு ஒரு புது ஆணையை பிறப்பிக்கிறார்.
And we read here in chapter 6.
ஆறாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம்.
And verse 8 to 10.
8-10 வரை.
That in this new order, the king said like this.
இந்த ராஜா இப்படி சொல்கிறார். இந்த புது உத்தரவிலே.
You are to permit them, leave them alone. Verse 7, first of all.
முதலாவதாக அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நீங்கள் அவர்களை விட்டு விட வேண்டும்.
And not only that.
அது மட்டுமல்ல.
I now issue a decree.
இப்பொழுது நான் புது உத்தரவை தருகிறேன்.
Full cost is to be paid from the royal treasury of the taxes without delay.
எந்த ஒரு தடையும் இல்லாதபடி அதற்குரிய செலவுகளை ராஜாவின் திரவியத்திலிருந்து தாமதம் இல்லாமல் கொடுக்க வேண்டும்.
All the bulls and rams and lambs and wheat and salt and wine must all be given to them every day.
ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு தேவையான ஆடு ஆட்டுக்கடாக்கள் ஆட்டுக்குட்டிகள் கோதுமை உப்பு திராட்சரசம் எண்ணெய் எல்லாம் கொடுக்க வேண்டும், குறைவில்லாமல் கொடுக்க வேண்டும்.
See how God worked and turned the tables on them.
எப்படி தேவன் அந்த பந்தியை அப்படியே திருப்பி விட்டார் பாருங்கள்.
That because they opposed the work.
அந்த வேலையை அவர்கள் எதிர்த்தபடியினாலே
a new order came saying that the government must pay for the whole thing.
புது உத்தரவு வருகிறது, அந்த அரசாங்கமே முழு செலவையும் கொடுக்க வேண்டும் என்று.
King's hand is in the hand of the Lord. King's heart is in the hand of the Lord.
ராஜாவுடைய இருதயம் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது.
And God stirs people even to help us in his work.
தம்முடைய ஊழியத்திலே நமக்கு உதவி செய்ய முடியாத கூட தேவன் ஜனங்களுடைய இருதயத்தை ஏவி எழுப்புகிறார்.
Even among non-Christian people God can give us favor.
கிறிஸ்தவ அல்லாத ஜனங்கள் மத்தியிலே கூட நமக்கு தயை கிடைக்க செய்வார்.
God's work can be done.
எப்படியாவது தேவனுடைய பணி செய்யப்பட முடியாது.
This is an encouragement. God makes opposition work for our good.
தேவன் எல்லா எதிர்ப்புகளையும் நமக்கு சாதகமாக மாற்றி விடுகிறார்.
Every day it says they were to get the supply.
ஒவ்வொரு நாளும் இந்த ராஜாவுடைய திரவியத்திலிருந்து கொடுக்க வேண்டும் என்று பார்க்கிறோம்.
And then we read in chapter 6 and verse 14 that the Jews were successful in building the prophecy through the prophesying of Haggai and Zechariah.
திருக்கதரிசியாகி ஆகாயும் சகரியாவும் திருக்கதரிசனம் சொல்லி வந்தபடியே அவர்களுக்கு காரியம் கைகூடி வந்தது. தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடித்தார்கள் என்று 14 வசனத்தில் வாசிக்கிறோம்.
In the Old Testament no two prophets worked together.
பழைய ஏற்பாட்டு காலங்களிலே எந்த ஒரு இரண்டு தீர்க்கதரிசிகளும் ஒன்றாக இருந்து வேலை செய்ததில்லை.
This is the first example, Haggai and Zechariah.
ஆகாயும் சகரியாம் என்பதுதான் இதுதான் முதல் மாதிரி.
It was towards the end of the old covenant. It was like a preparation for the new covenant.
அந்த புது பழைய உடன்படிக்கையின் முடிவிலே புது உடன்படிக்கை ஊழியத்திற்கு ஆரம்பமாக இந்த காரியம் நடக்கிறது.
And now we read in chapter 6 verse 21.
ஆறாம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில்
வாசிக்கிறோம். They all came together and ate the Passover.
அவர்கள் எல்லாரும் ஒன்றாக வந்து பஸ்கா பண்டிகை ஆசரித்தார்கள்.
It's a very beautiful story of a picture of how the body of Christ comes together.
இங்கே கிறிஸ்துவின் சரீரமாக சபை எப்படி ஒன்றாக கூடி வருகிறது என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது.
Come out of Babylon.
பாபிலோனிலிருந்து வெளியே வருகிறவர்கள்
break bread together and start as a new church.
இப்பொழுது அவர்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கொண்டாடி அங்கே புது சபை ஆரம்பிக்கிறார்கள்.
Then in chapter 7 to 10.
7ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரை
we read about the return and reformation under Ezra.
எஸ்தராவின் கீழாக ஜனங்கள் திரும்பி வருகிறதும் அங்கே உள்ளதான ஒரு எழுப்புதலையும் பார்க்கிறோம்.
The first return was under Zerubbabel.
முதலாவது மக்கள் வந்தது செருபாபேலின் தலைமையின் கீழாக வந்தார்கள்.
One servant of God passes away.
ஒரு தேவ ஊழியன் கடந்து போகிறான்.
And God raises up another.
இப்பொழுது இன்னும் ஒரு ஊழியனை தலைவனை தேவன் எழுப்புகிறார்.
God's work is not dependent on just one servant of God.
தேவனுடைய ஊழியமானது ஒரு தேவ மனிதனை சார்ந்து இருப்பதல்ல.
Look how Ezra is described in verse 6.
ஆறாம் வசனத்தில் எஸ்ரா எப்படி விளக்கப்பட்டிருக்கிறான் என்று பாருங்க.
He was skilled in the law of God.
அவன் தேவனுடைய பிரமாணங்களிலே கை தேர்ந்தவனாய் இருந்தான்.
And when he went to the king granted all his requests because the hand of God was upon him.
தேவனுடைய கரம் அவன் மீது இருந்தபடினாலே ராஜாவினிடத்தில் போய் கேட்கிற காரியங்களுக்கெல்லாம் ராஜா ஆம் ஆம் என்று சொல்லிவிட்டார்.
If Ezra had stayed back in Jerusalem seeking comfort.
அங்கே பாபிலோனிலேயே எஸ்ரா தங்கியிருந்து சுகசியும் வசதியும் பார்த்திருந்தானேயானால்
we would never have heard of him.
அவரை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கவே
மாட்டோம்.
ஏன் நாம் கேள்விப்படுகிறோம்?
Because he went up to Jerusalem.
அவன் எருசலேமுக்கு சென்றான்.
God takes note of those who obey him and come out of dead systems.
தேவனுக்கு கீழ்ப்படிந்து மரித்த நிலையிலிருந்து திரும்புகிறவர்களை தேவன் கணக்கு வைத்துக் கொள்கிறார்.
And again Ezra says here in chapter 7 verse 9.
7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எஸ்ரா சொல்கிறான்.
That is because of the good hand of God was upon him that he came out of Babylon.
தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினாலே அவன் பாபிலோனை விட்டு எருசலேமுக்கு வந்தான் என்று சொல்கிறார்.
Don't take credit for coming out of Babylon.
பாபிலோனிலிருந்து வெளியே வந்ததற்காக நீங்களே அதற்கு அந்த ஒரு நன்மை எடுத்துக்கொள்ள வேண்டாம்.
Good hand of God that helps us to come out.
வெளியே வருவதற்கு தேவனுடைய நல்ல தயவுள்ள கரம் தான் நமக்கு உதவி செய்கிறது.
And finally in chapter 7 verse 27.
கடைசியாக 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம்.
He doesn't just thank the king for helping to build the house.
கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட முடியாத அவன் உதவி செய்ததற்கு ராஜாவை மட்டும் நன்றி சொல்லவில்லை.
Blessed be the Lord. I give glory to God for putting this in the king's heart.
இதை இந்த யோசனையை ராஜாவுடைய இருதயத்தில் வைத்தபடினாலே நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் சொல்கிறார்.
Chapter 8 we read of another list of people who came out from Babylon.
8ஆம் அதிகாரத்திலே பாபிலோனிலிருந்து திரும்பி வந்த மக்களுடைய இன்னொரு பட்டியலை நாம் வாசிக்கிறோம்.
We read about them fasting in verse 21 to seek God for protection.
அவர்கள் பாதுகாப்பிற்காக உபவாசத்தோடு ஜபிக்கிறார்கள் என்பதை 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
He says I was ashamed to ask God ask the king for horses when we said God will help us.
தேவன் எங்களுக்கு உதவி செய்வார் என்று நாம் சொல்லிவிட்டு அவனிடத்திலே போய் குதிரைகளை கேட்பது எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று சொல்கிறான்.
Then we see in verse 24 to 26 how careful they were in the use of money.
அவர்கள் பணத்தை செலவு செய்வதில் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தார்கள் என்று 24லிருந்து 26 வசனங்களை வாசிக்கிறோம்.
Weighed out the silver and gold and told them to be careful of the bodies and we must take it exactly like this to Jerusalem.
அங்கே இருக்கக்கூடியதான பொன் வெள்ளி பனிமுட்டுகள் எல்லாம் அவர்கள் நிறுத்தி நிறுத்தி கொடுக்கிறார்கள். இவைகளை நாம் ஜாக்கிரதையாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள்.
In this movement there was no pillar of cloud to lead them.
இப்பொழுது அவர்கள் வந்த பிரயாணத்திலே அவர்களை நடத்துவதற்கு மேக ஸ்தம்பம் இல்லை.
But the invisible presence of God.
ஆனால் கண்ணுக்கு தெரியாத தேவனுடைய சமூகம் பிரசன்னம் அவர்களை வழிநடத்தியது.
Like he leads us today.
இன்றைக்கு நம்மை அவர் நடத்துவது போல.
And in chapter 9 we see of the compromising situation some Levites had not separated themselves.
9ஆம் அதிகாரத்திலே சில லேவியர்கள் தங்களை வேறுபிரிக்காதபடிக்கு மற்றவர்களோடு ஒத்துப்போவதை பார்க்கிறோம்.
And then he says he gathered together with those who trembled at the word of God and began to weep and cry before God.
தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்கள் எல்லாம் கூட்டி சேர்த்து அவர்கள் எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக கதறி அழுகிறார்கள்.
He says Lord we have dishonored your name.
ஆண்டவரே என்னுடைய நாமத்திற்கு நாங்கள் தோஷம் கொண்டு வந்துவிட்டோம்.
I am embarrassed to lift up my face to you.
ஆண்டவரே என்னுடைய முகத்தை தூக்குவதற்கு கூட ஏறெடுத்து பார்ப்பதற்கு கூட வெட்கப்படுகிறேன்.
For the sins of others.
மற்றவருடைய பாவங்களுக்காக தான் அந்த குற்றத்தை சுமந்து கொள்கிறான்.
Chapter 10 verse 1 he was weeping praying.
10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் அவன் அழுது துக்கித்துக் கொண்டு அவன் உபவாசிக்கிறான்.
Verse 6 a concern for the Lord's honor.
அவன் தேவனுடைய கனம் தேவனுடைய நாம மகிமையை குறித்து கரிசனுள்ளவனாக இருக்கிறான்.
He had a tremendous concern.
தேவனுடைய நாமத்தை குறித்து அவனுக்கு அவ்வளவாய் ஒரு ஒரு இது தேவனுடைய நாமத்தை குறித்து அவனுக்கு அவ்வளவாய் ஒரு கரிசனம் இருந்தது.
The people in verse 11 to separate themselves from the foreign wives.
Marujadiyana
10 verse 11.
Esra 10th adhiyaram 10th vasanam 11th vasanathile marujadiyana strigalai vittu vilagungal endru solugiran.
But we read there were some half hearted people verse 15 who tried to oppose Ezra.
Esravi ippozhudhu edirkkiradana paadhi irudhiyamudiyavargalai arigurai kristavargalai naam paarkkirom.
But God supported him.
Analum devan Esravin pakkamaga irundar.
And established a work there in Jerusalem.
Jerusalemile ulla velai avar urudhippaduthi nilaiyirthinar.
Wonderful story how God uses men who are wholehearted.
Moodi irudhiyamudiyavargalai devan payanpaduthugira kaaryathai paarkkumbodhu aacharyamaga irukkirathu.
It's happening even today.
Indraikkum adu nadandhu kondirukkirathu.
Taking people out of dead systems.
Marithu sthaapanangalilirundhu amaippugalilirundhu devan janangal veliye kondu varugirar. Sabaiyai neemikkirar.
Opposition.
Edirppugal varugirathu.
God supporting them.
Anal devan avargalai eppozhum thaangugirar. Sabai kattapadugirathu.
May God help us.
Devan namakku udhavi seivaraga.
Welcome once again to Words of Life program.
மீண்டுமாய் உங்களை ஜீவ வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
In our study through the Bible we have now reached the book of Nehemiah.
வேதாகம முழுதும் என்ற இந்த வேதாகம படிப்பின் தொடரிலே நெகேமியா புத்தகத்துக்கு நாம் இப்பொழுது வந்திருக்கிறோம்.
Nehemiah comes into the scene about 70 years after Zerubbabel led people out of Babylon into Jerusalem.
செருபாபேல் ஜனங்களை பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு வழிநடத்தின பிறகு 70 ஆண்டுகள் கழித்து இந்த நெகேமியா இங்கே வருகிறார்.
And about 13 years after Ezra came to Jerusalem.
எஸ்ரா எருசலேமுக்கு வந்ததற்கு பிறகு 13 வருஷங்கள் கழித்து நெகேமியா வருகிறார்.
And Nehemiah was a man of vision and prayer.
நெகேமியா அவன் ஒரு ஜெபத்தின் தரிசனத்தின் மனிதனாய் இருந்தான்.
And he was a great organizer of the work.
அவன் வேலையை நன்றாக அமைத்து தரக்கூடியதான ஒரு திறமை பெற்றவனாக இருந்தான்.
One who could motivate people to work together.
எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்ய ஊக்குவிக்கிறவனாக இருந்தான்.
God needs people like that.
இப்படிப்பட்ட ஜனங்கள் தேவனுக்கு தேவை.
Especially people who can motivate others to work together.
ஒன்றாக சேர்ந்து வேலை செய்ய முடியாக உற்சாகப்படுத்துகிறவர்கள் இன்றைக்கு தேவை.
You know the biggest problem in Christianity today is people in a church can't work together.
இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பணியை செய்ய முடியாது.
God needs people like Nehemiah today.
இன்றைக்கு நெகேமியாவை போல ஆட்கள் தேவனுக்கு தேவை.
He was not a full-time worker.
நெகேமியா முழுநேர ஊழியன் அல்ல.
He had a secular job in the midst of that he took a leave and vacation and came and did this work.
அவன் நல்ல ஒரு அரசு பணியிலே ஈடுபட்டவனாய் இருந்தான். அதன் மத்தியிலே அவன் விடுமுறையிலே வந்து இந்த வேலையை எடுத்து செய்கிறான்.
The temple had been built.
ஏற்கனவே ஆலயம் கட்டப்பட்டாயிற்று.
But the walls of Jerusalem had all been broken down and nobody seemed to care to build it.
ஆனால் அந்த எருசலேமுடைய அலங்கம் எல்லாம் சுவர்கள் எல்லாம் அங்கே இடிக்கப்பட்டிருக்கிறது. யாருமே அதை கட்டுவதற்கு கரிசனை கொள்ளவில்லை.
The walls of Jerusalem speak about the separation of the church from the world.
எருசலேமின் மதில்கள் எதை குறிக்கிறது என்றால் உலகத்திலிருந்து சபை வேறுபிரிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது.
And the gates had been burned down.
அங்கே உள்ள வாசல்கள் எல்லாம் எரிக்கப்பட்டு விட்டது.
The gates we read in Isaiah 60 speak about praise.
அந்த வாசல் என்பது துதியை குறிக்கிறது. ஏசாயா 60 ல வாசிக்கிறோம்.
Praise had disappeared.
அங்கே துதி காணாமல் போய்விட்டது.
The gates also speak about authority because that's where the elders used to sit.
அங்கே அந்த வாசல்களிலே தான் மூப்பர்கள் உட்கார்ந்திருப்பார்கள். ஆகவே அந்த வாசல்கள் என்று சொல்லும்போது அதிகாரத்தை குறிக்கிறது.
Spiritual authority had disappeared.
ஆகவே அங்கே ஆவிக்குரிய அதிகாரம் மறைந்து போய்விட்டது.
And Nehemiah had a concern for God's name.
நெகேமியா தேவனுடைய நாமத்தை குறித்து கரிசனம் உள்ளவனாய் இருந்தான்.
He used to investigate with the people who came back from Jerusalem. What is the condition of everything there?
எருசலேமில் இருந்து திரும்பி வரக்கூடிய மக்களிடத்திலே அந்த நிலை எருசலேமுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று விசாரித்து வந்தார்.
He heard verse 3 of chapter 1 that they were in great distress and reproach. The wall of Jerusalem is broken down, the gates are burned with fire.
1 அதிகாரம் 3 வசனத்திலே சிறையிருப்பிலே மீந்திருக்கிறவர்கள் சொல்கிறார்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கு நிந்தை அனுபவிக்கிறார்கள். அலங்கம் இடிபட்டிருக்கிறது. வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள்.
He was always working before the king.
அவர் எப்பொழுதுமே அவன் ராஜாவுக்கு முன்பாக வேலை செய்கிறவனாக இருந்தான்.
He is a man who had faith.
ஆனால் அவனுக்கு விசுவாசம் நிறைந்த ஒரு மனிதனாக இருந்தான்.
And he prays.
அவன் ஜெபிக்கிறான்.
He was a cupbearer to the king as we read in the last part of verse 11.
11 வசனம் கடைசி பகுதியை வாசிக்கிறது போல அவன் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருக்கிறான்.
But he prays to God.
ஆனால் தேவனுக்கு ஜெபிக்கிறான்.
And he says, Lord, please help me in verse 11 and grant me compassion before this man.
ஆண்டவரே இந்த மனிதனுக்கு முன்பாக எனக்கு தயை கிடைக்க எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கிறான்.
He doesn't say this king.
இந்த ராஜா என்று சொல்லவில்லை.
He says this man.
இந்த மனிதனுக்கு முன்பாக என்று சொல்கிறான்.
He's only a man before God.
அந்த ராஜாவும் தேவனுக்கு முன்பாக ஒரு மனிதன் தான்.
In that little phrase you see Nehemiah's understanding of God.
இந்த சிறு வாசகத்திலே தேவனை எப்படி அவன் விளங்கியிருந்தான் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம்.
The greatest authority in the world.
உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரம்.
To look at him as just a man whom God can manipulate any way he likes.
தேவன் எப்படி விரும்புகிறாரோ அப்படி ஒரு மாற்றக்கூடியதான ஒரு மனிதனாகத்தான் இந்த ராஜாவை பார்க்கிறார்.
Look at Nehemiah's testimony.
நெகேமியாவுடைய சாட்சியை பாருங்கள்.
Verse 1 of chapter 2.
இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம்.
I had never been sad before this.
இதற்கு முன்பாக நான் ஒருபோதும் துக்கமுகமாக இருந்ததே இல்லை என்று சொல்கிறார்.
He was a man full of joy.
சந்தோஷத்தால் நிரம்பிய ஒரு மனிதனை நாம் இங்கே பார்க்கிறோம்.
So much so that the king asked him, why is your face so sad today? You're not like the olden days.
கடந்த காலங்களில் இருப்பது போல நீ இல்லையே, இப்போது ஏன் உன் முகம் துக்கமுகமாக இருக்கிறது என்று ராஜா கேட்கும் அளவுக்கு அவன் முகம் மாறி இருக்கிறது.
These kings were very powerful people in those days.
அந்த நாட்களில் இந்த ராஜா என்று சொன்னால் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தார்கள்.
They got a little offended, they chop off your head.
கொஞ்சம் மனத்தாங்கல் ஏற்பட்டால் உங்கள் தலையை வெட்டி விடுவார்கள்.
So Nehemiah admits, I was afraid.
நான் பயந்தேன் என்று சொல்லி நெகேமியா ஒத்துக்கொள்கிறான்.
And he tells him the truth.
ஆகவே உண்மை அந்த ராஜா வந்து சொல்கிறான்.
That I'm concerned because the city of my father is all lying desolate.
என்னுடைய பிதாக்களுடைய பட்டணமானது அழிந்து கிடக்கிறது, ஆகவே நான் துக்கமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார்.
Verse 4, the king says, what do you want?
அந்த ராஜா என்ன உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். நான்காம் வசனம்.
Quickly prays a short 2-second prayer.
அவன் இரண்டு வினாடி ஜபத்தை செய்கிறான்.
Lord, please help me.
ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று
கேட்கிறான்.
அதற்கு பிறகு ராஜாவுக்கு பதில் சொல்கிறான்.
Great example.
இந்த மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கு.
The only places in scripture where we see such an example.
இப்படிப்பட்ட உதாரணத்தை வேதத்தில் இந்த ஒரு இடத்துல தான் நாம் வாசிக்கிறோம்.
Before he replies, he makes a quick prayer to God.
ஒரு பதில் சொல்வதற்கு முன்பதாக உடனடியாக தேவனிடத்தில் ஒரு ஜெபத்தை அனுப்புகிறார்.
A good example for all of us to follow.
நாம் எல்லாரும் பின்பற்றக்கூடிய நல்ல ஒரு மாதிரி.
Difficult situation.
ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலே.
Make a quick prayer to God and then go ahead and reply.
ஒரு சிறு ஜெபத்தை நீங்கள் தேவனிடத்தில் செய்துவிட்டு நீங்கள் பதில் சொல்லுங்கள்.
And there we see how he uses his influence with the king in verse 7 and 8.
ஏழு எட்டு வசனங்களிலே
தனக்கு
இருந்த செல்வாக்கை பயன்படுத்தி அந்த
அதிகாரத்தினுடைய
மக்களுக்கு உதவி செய்யும்படியாக அவன் ராஜாவிடத்திலிருந்து கடிதத்தை
பெறுகிறான்.
இன்றைக்கும் கூட தேவன் அரசாங்கத்திலே தம்முடைய பிள்ளைகளை அதிகாரத்தில்
வைத்திருக்கிறார். To build the church.
சபையை கட்டுவதற்கு அவருடைய செல்வாக்கை பயன்படுத்துவதில் தவறு ஒன்றும் இல்லை.
See, Joseph of Arimathea was an influential man. He could go to Pilate and ask for the body of Jesus to be taken down.
அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு அவனுக்கு செல்வாக்கு இருந்தபடினாலே பிலாத்தினிடத்தில் போய் கேட்டு அந்த சரீரத்தை நான் இறக்கி கொண்டு
செல்கிறேன்.
Peter was an apostle.
Peter had gone to Pilate's house. They had thrown him out from the gate itself.
பிலாத்து வீட்டுக்கு பேதுரு போயிருந்தால் அங்கே வாசலிலே அவனை தூக்கி எறிந்திருப்பார்கள்.
But Joseph of Arimathea could walk in.
அரிமத்தியா ஊரான யோசேப்பு உள்ளே நடக்க முடியும்.
God uses people like Joseph of Arimathea for the body of Christ.
கிறிஸ்துவின் சரீரத்துக்காக அரிமத்தியா யோசேப்பை போல அநேகரை தேவன்
பயன்படுத்துகிறார்.
அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி.
Here it is Nehemiah.
இங்கே நாம் பார்க்கிறோம் நெகேமியாவை.
And we read in chapter 2 verse 19 again opposition starts.
இரண்டாம் அதிகாரம் 19வது வசனத்தில் பார்க்கிறோம் மீண்டுமாய் அங்கே ஒரு எதிர்ப்பு ஆரம்பிக்கிறது.
And Nehemiah's reply to them is, God will give us success, but we're not going to work together with you unbelievers.
அவிசுவாசிகளாகிய உங்களோடு கூட சேர்ந்து நாங்கள் வேலை செய்வதில்லை, ஆனால் தேவன் எங்களுக்கு வெற்றியை தருவார் என்று சொல்கிறார்.
What do we learn from Ezra and Nehemiah?
எஸ்ரா நெகேமியாவிடத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்?
God's work, we don't have to be afraid of opposition.
நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது எதிர்ப்பை குறித்து சற்றேனும் பயப்பட தேவையே இல்லை.
We have seen numerous examples where God gives us favor in the eyes of authorities who are not even Christian.
கிறிஸ்தவர்கள் அல்லாத அதிகாரிகளிடத்தில் தயை கிடைக்க முடியாய் தேவன் உதவி செய்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம்.
And then in chapter 3 we see how quickly he organized the work.
மூன்றாம் அதிகாரத்தில் எவ்வளவு சீக்கிரமாக இந்த வேலைகள் எல்லாம் செய்வதற்கு ஏற்பாடு செய்கிறார் என்று பார்க்கிறோம்.
Not even written here.
அங்கே எழுதக்கூட இல்லை.
Nehemiah wrote this book and he was a humble man who didn't explain what all he had done.
நெகேமியா ஒரு தாழ்மையுள்ள மனிதனா இருந்தபடினாலே தான் செய்த காரியங்கள் எல்லாம் அதிகமாக எழுதவில்லை.
So quickly he organized the work.
ஆனால் மிகவும் தீவிரமாய் சீக்கிரமாய் வேலைகளை எல்லாம்
ஏற்படுத்தினார். The book of Ezra, the work got delayed for so many years.
எஸ்ரா காலங்களிலே எவ்வளவு தேவனுடைய வேலையானது தாமதப்பட்டது என்று வாசிக்கிறோம்.
Few days he got everything started.
ஆனால் இங்கேயோ ஒரு சில நாட்களிலே எல்லாவற்றையும் ஆரம்பித்து விட்டான்.
And he got the high priest also to work.
அங்கே இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியனும் கூட வேலை செய்ய வைத்து விட்டான்.
See here in verse 1 of chapter 3.
மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே பாருங்கள்.
The high priest began to hang up the doors of the sheep gate.
அங்கே ஆட்டு வாசலிலே வாசலை கட்டுவதற்கு பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபும் வேலை செய்கிறான்.
He built it.
அவன் அதை கட்டுகிறான்.
He dirtied his hands.
அவன் தன்னுடைய கைகளை எல்லாம் கறைப்படுத்துகிறான்.
He was the top man among the people of Israel.
இஸ்ரவேல் ஜனங்களிலே மிகப்பெரியவனாய் இருந்தான்.
But Nehemiah got him also to work.
ஆனால் நெகேமியாவோ அந்த பெரிய மனிதனை வேலை செய்ய வைத்து விட்டான்.
The leaders were servants.
அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் வேலைக்காரர்களாக இருக்கிறார்கள்.
What is the phrase that comes so often in this chapter?
இந்த அதிகாரத்தில் அடிக்கடி வரக்கூடிய ஒரு பதத்தை பாருங்கள்.
Next to him.
அவனுக்கு அடுத்தது.
And right through, next to him, next to him, next to him, next to him, next to him.
அவன் அருகே என்று பல இடங்களிலே பார்க்கிறோம்.
There was no gap left.
அங்கே எந்த ஒரு இடைவெளியும் இல்லை.
The wall was built continuously without a gap because next to him people were working.
அவனுக்கு அருகே ஜனங்கள் வேலை செய்தபடினாலே அந்த அலங்கமானது எந்த ஒரு திறந்த வெளியும் இடைவெளியும் இல்லாதபடி தொடர்ந்து கட்டப்பட்டு வருகிறது.
That's not easy.
அது அவ்வளவு எளிதல்ல.
To work together and no argument comes whether this 6 inches has to be built by you or me.
இந்த 6 அங்குல செவரு நீ கட்ட வேண்டுமா நான் கட்ட வேண்டுமா என்ற எந்த ஒரு வாக்குவாதம் இல்லாமல் ஒரு பணியை கட்டுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. நெகேமியாவுக்கு தேவன் கிருபை கொடுத்து இந்த வேலையை செய்ய வைத்தது வியப்பான காரியம்.
And we read here further in verse 12 there were even women who were working.
12 வசனத்திலே பார்க்கணும் அங்கே ஸ்திரீகளும் கூட வேலை செய்தார்கள்.
And God has daughters to work with him.
அங்கே ஒரு மனிதன் தன்னை குமாரத்திகளையும் பழுது பார்க்க செய்தான்.
There were businessmen and rulers in verse 8 and 9.
8 வசனம் 9 வசனத்திலே பார்க்கிறோம் அங்கே வேலை செய்கிறவர்கள் வியாபாரிகள் எல்லாரும் இருந்தார்கள்.
The goldsmiths started working with their hands.
அங்கே பெண் வேலை செய்கிறவனும் கூட தன்னுடைய கையினால் வேலை செய்ய ஆரம்பித்தான்.
This is a picture of the building of the body of Christ.
இது கிறிஸ்துவின் சரீரமாக சபையை கட்டக்கூடியதான ஒரு காரியமாக இருக்கிறது. தலைவர்கள், தொழிலதிபர்கள்,
சர்வன்ஸ்,
வேலைக்காரர்கள்,
விமென்,
ஸ்திரீகள்.
Sometimes we think women don't have a part in building the body.
கிறிஸ்துவின் சரீரமாக சபையை கட்டுவதற்கு ஸ்திரீகளுக்கு இடமில்லை என்று நாம் எண்ணுகிறோம்.
They have a major part.
அவர்களுக்கு பெரிய பங்கு இருக்கிறது.
Again we read of opposition in chapter 4.
நான்காம் அதிகாரத்தில் மீண்டும் எதிர்ப்பை குறித்து வாசிக்கிறோம்.
Sanballat was very angry when he saw this wall being built.
இந்த அலங்கம் கட்டப்படுகிறதை பார்க்கும்போது சன்பல்லாத்துக்கு மிகுந்த கோபம் வந்தது.
Make fun.
அவர்கள் வேடிக்கை பண்ணுகிறார்கள்.
They ridicule these people.
கிண்டல் செய்கிறார்கள், கேலி செய்கிறார்கள்.
And verse 7 and 8 you see the opposition, they became very angry and conspired to fight against us.
இங்கே 7-8 வசனங்களில் பார்க்கிறோம் அவர்கள் திட்டம் பண்ணி எப்படியாவது இவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண முடியாது. 8 வசனத்திலே பார்க்கிறோம் அது அவர்களுக்கு வேலை செய்ய தடுத்தது.
And when the Jews heard all this and it says here in verse 12 when the Jews who lived near them came and told us 10 times they'll come up against us in every place and they were also afraid.
அங்கே 10 விசை அங்கே வேலை செய்கிறதான யூதர்கள் பல இடங்களிலிருந்து வந்து சொன்னபொழுது இவர்களும் பயந்தார்கள்.
So there was a lot of room of for discouragement.
அங்கே அதிகப்படுவதற்கும் சோர்ந்து போவதற்கும் பல தருணங்கள் இருந்தது.
But Nehemiah got up and said, "Don't be afraid of these people." Verse 14.
14-ஆம் வசனத்திலே இந்த ஜனங்களுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம் என்று நெகேமியா எழுந்து சொல்கிறான். கர்த்தருக்கு பயப்படுங்கள்.
When we fear God, we don't fear anybody else.
நாம் கர்த்தருக்கு பயப்படும்போது வேறு யாருக்கும் பயப்பட தேவையில்லை.
We read further in verse 15.
15-ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
This beautiful phrase.
அருமையான ஒரு வாசகம்.
God frustrated their plan.
தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார்.
He does that even today.
இன்றைக்கும் கூட அதை செய்கிறார்.
You seek to work for God, God will frustrate the plans of the enemy.
நீங்கள் தேவனுக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது சத்துருக்களுடைய ஆலோசனையை தேவன் அபத்தமாக்கி போடுவார்.
I have experienced that numerous times in my ministry.
பல நேரங்களிலே என்னுடைய ஊழியத்திலே இதை நான் அனுபவித்திருக்கிறேன்.
In verses 16 to 18,
16-லிருந்து 18 வரை,
we see how these people worked as servants and as soldiers.
அவர்கள் வேலைக்காரர்களாகவும் வேலை செய்தார்கள், அதே சமயத்திலே சேவகர்களாகவும் போர் சேவர்களாகவும் வேலை செய்தார்கள்.
17 with one hand they did the work and the other hand they held a weapon.
ஒரு கையிலே அவர்கள் கட்டுகிற ஆயுதத்தை வைத்திருந்தார்கள், இன்னொரு கையிலே அவர்கள் போர் செய்கிற ஆயுதத்தை வைத்திருந்தார்கள்.
Beautiful picture of the body of Christ.
கிறிஸ்தவ சரீரத்தினுடைய அருமையான ஒரு படமாக இருக்கிறது.
And at the same time fight the devil.
நாம் வேலையும் செய்ய வேண்டும், அதே சமயத்தில் பிசாசோடு கூட போராட வேண்டும்.
They fought with men because they were under the old covenant.
அவர்கள் பழைய உடன்படிக்கை கீழாக இருந்தபடினாலே மனிதரோடு கூட போராடினார்கள்.
We fight with the devil.
ஆனால் நாமும் பிசாசோடு கூட போராடுகிறோம்.
And then in chapter 5,
5-ஆம் அதிகாரம்,
a complaining comes in within the camp.
அந்த பாளையத்துக்குள்ளாகவே ஒரு கூக்குரல் அல்லது முறையீடுகள் எழும்புகிறது.
He says, "We are mortgaging our fields and our vineyards in order to get grain." Verse 3.
மூன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம் தானியம் வாங்குவதற்கு எங்களுக்கு பணம் இல்லாதபடினாலே எங்களுடைய திராட்சை தோட்டங்களையும் வீடுகளையும் நாங்கள் அடைமூலம் எடுத்தோம்.
Some rich Jews were oppressing the poor Jews.
சில பணக்கார யூதர்கள் ஏழை யூதர்களை நெருக்குகிறார்கள்.
And Nehemiah rebukes them in verse 9.
9-ஆம் வசனத்திலே நெகேமியா அப்படிப்பட்டவர்களை கடிந்து கொள்கிறார்.
Why are you doing that?
நீங்கள் என்ன இப்படி செய்கிறீர்கள்? நாம் எல்லாரும் சகோதரர்கள், நாம் ஒன்றாக வேலை செய்கிறோம்.
Be kind to one another.
ஒருவருக்கொருவர் அன்பாக இருங்கள்.
He says, think of the reproach before all these enemies of ours, verse 9.
9-ஆம் வசனத்திலே நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு இருக்கிற நிந்தை எண்ணி பாருங்கள்.
We must care for the poor among God's people.
நாம் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் இருக்கக்கூடிய ஏழைகளை நாம்
கவனிக்கிறோம்.
ஒரு காலம் ஏழை சகோதர சகோதரிகளை நமக்கு சாதகமாக
பயன்படுத்தக்கூடாது.
நம்முடைய நாட்களிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றம் இது.
Preachers collecting money from poor people.
பிரசங்கியார்கள் ஏழை மக்களிடத்திலிருந்து பணத்தை கறக்கிறார்கள்.
And living in grand style themselves.
அவர்களாகவோ அவர்களாக பார்க்கும்போது சொகுசான இடங்களிலே வாழ்கிறார்கள்.
This is a crime God will never forgive unless there's a radical repentance among those preachers.
இப்படிப்பட்ட பிரசங்கியார்கள் மத்தியிலே ஒரு தீவிரமான மனம் திரும்புதல் இல்லாத வரைக்கும் தேவன் அவர்களை ஒரு காலம் மன்னிக்க மாட்டார்.
God cares for the poor.
தேவன் ஏழைகளுக்காக கருசலைப்படுகிறார்.
Don't you dare exploit them unless you want the judgment of God on your family.
தேவனுடைய நியாய தீர்ப்பு உங்கள் குடும்பங்களுக்கு வரக்கூடாது என்று நீங்கள் எண்ணினால் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது.
In chapter 5 verse 14 and 19 you see Nehemiah's tremendous hospitality.
ஐந்தாம் அதிகாரம் 14 வசனத்திலே நாம் பார்க்கிறோம் நெகேமியா அதிகமாக உபசரிக்கிறவனாக இருந்தான்.
He used to feed 150 Jews at his table verse 17.
14 வசனத்திலே பார்க்கிறோம் அவர்கள் 150 பேருக்கு மேலான உள்ளவர்களுக்கு
அவர்களுக்காக
எவ்வளவோ சாப்பாடு ஆயத்தம் பண்ணப்பட
வேண்டியதாயிருந்தது.
இந்த காரியங்களுக்காக அதிபதிகள் வாங்குகிற படியை நான் வாங்கவில்லை என்று சொல்கிறான்.
He worked without taking any money for his work.
தன்னுடைய வேலைக்கு பணம் வாங்காமலே வேலை செய்தான்.
He gave food in his home and didn't charge anybody for that food.
தன்னுடைய வீட்டிலே எல்லாருக்கும் ஆகாரத்தை கொடுத்தான், அதற்காக அவர்களிடத்தில் கட்டணத்தை வசூலிக்கவில்லை.
Like Paul.
பவுலைப் போல.
You know, he said, I worked with my own hands so that I won't be a burden to any of you.
நான் உங்கள் யாருக்கும் பாரமாக இராதபடிக்கு என்னுடைய சொந்த கையினாலே வேலை செய்கிறேன் என்று பவுல் சொல்கிறார்.
These are the men God used.
இப்படிப்பட்ட நபர்களை தான் தேவன் பயன்படுத்துகிறார்.
People who are willing to sacrifice their own personal wealth to do God's work.
தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாத தங்கள் சொந்த சொத்தை தியாகம் பண்ணுகிறவர்கள்.
And we read in chapter 6 verse 1 that the wall was built without any gap in between.
ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே எந்த ஒரு திறப்பும் இல்லாதபடிக்கு இடைவெளியும் இல்லாதபடிக்கு அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது.
But again,
மீண்டுமாய்
Satan tries now to distract Nehemiah from completing the work.
இந்த வேலையை முடிப்பதிலிருந்து அவனை திசை திருப்ப முடியாக சாத்தான் இப்போது முயற்சி செய்கிறான்.
Even though the wall was complete, the gates had not been put up.
அந்த அலங்கம் முடிந்தாலும் கூட அந்த வாசல்கள் இன்னும் வைக்கப்படவில்லை.
So they tried to stop that.
அதை நிறுத்த முடியாது விரும்புகிறார்கள்.
He said, come and discuss with us.
என்னோடு கூட வந்து ஆலோசனை செய்யுங்கள் என்று கூப்பிடுகிறான்.
Listen to Nehemiah's answer.
நெகேமியாவுடைய பதிலை பாருங்க.
Verse 3.
மூன்றாம் வசனம்.
I am doing a great work and I cannot come down.
நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வர முடியாது.
That's a great answer that we can give to people.
இன்றைக்கும் நாம் ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பதில்.
Anybody tries to distract us.
நம்மை வேலையை திசை திருப்ப செய்யும்போது.
Devil tries to distract us.
அல்லது பிசாசு நம்மை திசை திருப்பும்போது.
I am doing a great work.
நான் பெரிய வேலையை செய்கிறேன்.
I can't come down from there to do all these other things.
மற்ற காரியங்களை செய்ய இருக்க நான் அங்கிருந்து இறங்கி வர முடியாது.
No time for discussion.
எனக்கு ஆலோசனை பண்ணுவதற்கெல்லாம் நேரமில்லை.
I've got to do my work.
என்னுடைய வேலையை நான் செய்ய வேண்டும்.
And again, Sanballat tried to put fear into them.
மீண்டும் Sanballat
5-7.
ஐந்திலிருந்து ஏழு வசனங்களில் பார்க்கிறோம் பயத்தை வைக்க பார்க்கிறோம்.
And makes false accusations against them.
அவர்களுக்கு மீது பொய்யாய் குற்றம் சாட்டுகிறான்.
If you serve the Lord, remember, people will make false accusations against you.
நீ தேவனுக்கு ஊழியம் செய்தால் கண்டிப்பாக உண்மையில் பொய் குற்றம் சாட்டுவார்கள்.
Nehemiah says, you can say what you like, but I'm not going to waste my time discussing
it. நீ என்ன விரும்புகிறாய் சொல், ஆனால் அதிலே வந்து ஆலோசனை பண்ணுவதற்கெல்லாம் எனக்கு நேரமில்லை என்று சொல்லிவிட்டான்.
And then we read, there were deceivers inside Jerusalem, among God's people.
தேவனுடைய ஜனங்களுக்குள்ளாகவே வஞ்சிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் தேவனுடைய எருசலேமிலே.
And that was the worst part.
அதுதான் துக்கமான விஷயம்.
Paul speaks about false brothers.
கள்ள சகோதரர்கள் என்று பவுல் பேசுகிறார்.
Verse 10, when I entered the house of Shemaiah,
செமாயாவின் வீட்டிலே நான் பிரவேசிக்கும் பொழுது,
he said, let's meet together in the house of God within the temple.
ஆலயத்துக்குள்ளாக நாம் ஒன்றாய் சந்திப்போம் என்று சொல்கிறான்.
Saying they are coming to kill you.
அவர்கள் உன்னை கொன்று போட வருவார்கள்.
And he said, why should I go? I'm not afraid.
நான் பயப்பட மாட்டேன், நான் ஏன் ஓடி போக வேண்டும்?
Then I perceived that God had not sent him. Verse 12.
அதற்கு பிறகு தேவன் அவனை அனுப்பவில்லை என்று நான் அறிந்து கொண்டேன்.
He said, hired him.
ஆனால் என்னுடைய சத்துருக்கள் அவனை வாடகைக்கு அமர்த்தி விட்டார்கள்.
Frighten me verse 13 so that by my fear I would sin.
நான் பயந்து அப்படி பாவத்தை செய்வதற்காக அப்படி செய்கிறார்கள்.
So we have to be not only standing against the enemies, we have to be discerning about some believers who are also deceived by the enemy.
இப்பொழுது நாம் சத்துருக்களுக்கு விரோதமாக ஜாக்கிரதையாக இருந்தால் மட்டும் பத்தாது, நம் மத்தியிலே இருக்கக்கூடிய சகோதரர்கள் பிசாசால் வஞ்சிக்கப்பட்டவர்களை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
And we read further about women prophetesses who are trying, verse 14, who are trying to frighten him.
14th vasanathile pen thirkavarsigal ivanukku bayam undaakka paarkkiraargal.
We've got to beware even of women prophetesses nowadays.
Indha naattile pen thirkavarsigalai kuruthum nam migavum jaagradhaiya irukka
vendum.
Avar vanjikkiravala irukkiraargal.
Notice what it says in verse 15.
15th vasanathile paarungal.
In 52 days, less than 2 months, the wall was complete.
52 நாளைக்குள்ளாக இரண்டு மாதங்களுக்கும் குறைவாகவே அந்த வேலை முடிக்கப்பட்டது.
Not been done for years.
அநேக ஆண்டுகளாக செய்யப்பட முடியாத வேலை.
One man did it.
ஒரு மனிதன் செய்தான்.
பிகாஸ் ஹி வாஸ் ஹோல் ஹார்டட்.
அவன் முழு இருதயமுள்ளவனாக இருந்தான்.
பி டிஸ்ட்ராக்டட்.
அவன் எந்த விதத்திலும் அவனை திசை திருப்பாமல் இருந்தான்.
ஹி வாஸ் நாட் அஃப்ரேட் ஆஃப் எனிதிங்.
யாரை குறித்தும் பயப்படாமல் இருந்தான்.
Then in verses 17
to 19,
we read of compromising rulers and unconverted relatives among God's people.
தேவனுடைய ஜனங்களுக்கு மத்தியிலே ரட்சிக்கப்படாத உறவினர்கள் இருக்கிறார்கள், அது மட்டுமல்ல ஒத்த வேஷக்காரர்களும் இருக்கிறார்கள்.
There were people among God's people who had married some of these agents of the devil.
அங்கே இருக்கக்கூடிய தேவ ஜனங்கள் பிசாசனுடைய ஏஜென்ட்களை திருமணம் செய்து
கொண்டிருக்கிறார்கள்.
பார்க்கணும், அவர்களும் பயப்படத்தக்கதாக கடிதங்களை
அனுப்புகிறார்கள்.
வெளியே எதிர்ப்புகள், உள்ளே வஞ்சகக்காரர்கள்.
Nehemiah completed the job.
ஆனாலும் நெகேமியா வேலையை முடித்து விட்டான்.
In chapter 7,
ஏழாம் அதிகாரம்,
we read of him appointing gatekeepers and singers.
அங்கே அவன் வாசல் காக்கிறவர்களையும் பாடகர்களையும் ஏற்படுத்துகிறான்.
They were men who had to be faithful, verse 2, and people who feared God.
அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாகவும் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று அவன் பார்க்கிறான்.
Even in the church we need gatekeepers and singers.
சபையிலேயும் கூட நமக்கு வாசல் காக்கிறவர்கள் வேண்டும், பாடகர்கள் வேண்டும்.
Who can lead the singing?
பாடலை நடத்துகிறவர்கள் வேண்டும்.
And those who make sure that crooks don't come inside.
ஏமாற்றுக்காரர் உள்ளே வராமல் இருப்பதற்காக காவல் காக்கிறவர்களும் வேண்டும்.
Nehemiah was very careful to make the leadership pure.
அங்கே உள்ள தலைமைத்துவமானது பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியுள்ளவனாய் இருந்தான்.
Then we read here about Ezra.
மீண்டும் நாம் எஸ்ராவை குறித்து வாசிக்கிறோம். எட்டாம் வசனத்திலே
reading the law among God's people.
தேவனுடைய ஜனங்களுக்கு மத்தியிலே அந்த தேவனுடைய பிரமாணத்தை வாசிக்கிறான்.
Again, one man.
ஒரு மனிதன் நெகேமியா.
He says, let's read the book of God.
நாம் இப்பொழுது கர்த்தருடைய புத்தகத்திலிருந்து வாசிப்போம் என்று சொல்கிறார்.
Verse 3, we read that they had a 6-hour Bible study.
அங்கே அவர்கள் ஆறு மணி நேர வேத பாடத்தை வைக்கிறார்கள் என்று மூன்றாம் வசனத்தில் பார்க்கிறோம்.
What a teacher Ezra was to teach the Bible for 6 hours without boring people.
ஆறு மணி நேரங்கள் வேதத்திலிருந்து போதிக்காதபடிக்கு ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதை பாருங்கள்.
He was a man who really knew God.
அவன் தேவனை அறிந்த ஒரு மனிதனாக இருந்தான்.
First of all, in verse 6, they praised God for all that he had done.
ஆறாம் அதிகாரத்திலே ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம், முதலாவது தேவன் தங்களுக்கு செய்த எல்லா காரியங்களுக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார்கள்.
And they took pains, it says in verse 8, to read and translate and make people understand what the book said.
அந்த புத்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள்.
Again, they mourned and wept for their sin in verse 9.
ஒன்பதாம் வசனத்திலே தங்கள் பாவங்களுக்காக அவர்கள் துக்கித்து அழுதார்கள்.
And they were told, don't keep all this to yourself, share what you have got with other people.
நீங்கள் பெற்றுக்கொண்டதை உங்களிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டாம், மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்.
We have this wonderful verse here in verse Nehemiah 8:10, the joy of the Lord is your strength if you share what you have with other people.
நீங்கள் உங்களுக்கு இருக்கிறதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டால் அந்த கர்த்தருக்குள் இருக்கக்கூடிய சந்தோஷமே நம்முடைய பலமாக இருக்கிறது என்று சொல்கிறார்.
And for the first time they celebrated in verse 14 the feast of booths in the 7th month.
அங்கே ஏழாம் மாதத்திலே அவர்கள் ஒரு கூடாரங்களில் குடியிருக்க முடியாத ஒரு பண்டிகையை கொண்டாடினார்கள்.
First time in 1,000 years.
ஆயிரம் வருஷங்களில் முதல் முறை இந்த கூடார பண்டிகையை கொண்டாடுகிறார்.
Even David had not restored this.
தாவீதும் கூட இந்த பண்டிகையை திரும்பி அவன் கொண்டாடவில்லை.
In chapter 9 we again see a long prayer and fasting and confession of sin.
ஒன்பதாம் அதிகாரத்தில் மீண்டும் நீண்ட ஒரு ஜபத்தை குறித்தும் உபவாசத்தை குறித்தும் பாவங்களை அறிக்கை செய்கிறதை குறித்தும் நாம் வாசிக்கிறோம்.
Throughout the history of the restoration of God's people you see this.
தேவனுடைய ஜனங்களை மீண்டும் எழுப்புதலுக்குள்ள கொண்டு வருகிற நேரங்களிலே இதை நீங்கள் பார்க்கிறீர்கள்.
Fasting,
உபவாசம்,
confessing sin,
பாவங்களை அறிக்கை செய்தல், அழுதல்.
That's the way the church is built.
இப்படித்தான் சபை கட்டப்பட வேண்டும்.
And then we read they sealed the document in chapter 10 and Nehemiah signs first of all.
பத்தாம் அதிகாரத்திலே அங்கே அந்த முத்திரை போடப்பட்டு அதற்கு முதலாவதாக கையொப்ப முடிகிறவர் நெகேமியா.
And we read here in verse 28 the rest of the people and all those who had separated themselves from the people of their land and joined together, they came together and made a decision that we will not, verse 30, give our daughters to the people of the land.
அங்கே பார்க்கிறோம், அங்கே உள்ள ஆசாரிகள், லேவியர்கள், பாடகர்கள் எல்லாரும் திரும்பின அனைவரும், மனைவிகள், குமார் எல்லாரும் சேர்ந்து அங்கே ஒரு தீர்மானம் செய்கிறார்கள். இனிமேல் எங்களுடைய குமாரரையும் குமார்த்திகளையும் அந்நிய ஜனங்களுக்கு கொடுக்க மாட்டோம் என்று.
We will only marry believers.
விசுவாசிகளை மட்டுமே நாங்கள் திருமணம் செய்து கொள்வோம் என்று சொல்கிறார்கள்.
And if you don't find, then we'll remain single.
அப்படி யாரும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் தனியாக இருந்து விடுவோம்.
They put God above even marriage.
திருமணத்தை விட மேலாக தேவனை வைத்தார்கள்.
And in the remaining 3 chapters,
மீதியுள்ள 3 அதிகாரங்களிலே,
we find a number of things that Nehemiah did.
நெகேமியா செய்த இன்னும் பல காரியங்களை குறித்து வாசிக்கிறோம்.
In chapter 11,
11ஆம் அதிகாரம்,
Jerusalem was not a very popular place for people to stay in up till now.
இதுவரை அங்கே அந்த நாட்கள் வரை எருசலேம் ஜனங்கள் தங்குவதற்கு நல்ல ஒரு நகரமாக இருந்ததில்லை.
11 verse 2 that they had, the 11 verse 1 They cast lots to bring one out of ten to live in Jerusalem.
And
the people blessed the Lord of those who were willing to go back and build Jerusalem.
It's
not popular to come out of large, comfortable churches and build the body of Christ.
வசதியாக இருக்கக்கூடிய பெரிய சபையிலிருந்து வந்து கிறிஸ்துவின் சரீரமாக சபையை கட்டுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல.
Very small percentage of people are willing to do that.
மிகவும் சொற்பமான சதவீதத்தினரே இதை வந்து செய்வதற்கு
விருப்பமுள்ளார்கள்.
அதிகாரத்திலே ஆசாரிய பட்டியலை பார்க்கிறோம்.
The different functions that were given to each of the people.
அங்கே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை அங்கே கொடுக்கப்படுகிறது.
And then in chapter 13,
13 அதிகாரம்,
we again read of the same problem that there was in Ezra's time.
Ezra நாட்களில் இருந்த அதே பிரச்சனையை மீண்டும் இங்கே நாம் வாசிக்கிறோம்.
First of all, people were trying to make money on the Sabbath day, and in chapter 13 verse 15 onwards.
13 அதிகாரம் 15 வசனத்திலே ஓய்வு நாளிலே சிலர் பணம் சம்பாதிக்க முடியாய் அவர்கள் வேலை செய்கிறார்கள்.
And Nehemiah had to chase them all out.
நெகேமியா அவர்களை எல்லாம் விரட்டி அடிக்கிறார்.
The tithes were not being given to the Levites, verse 10, and Nehemiah had to stir them up to do that.
10 வசனத்திலே தசம பாகங்களை லேவியருக்கு கொடுக்கவில்லை, ஆகவே அதை உற்சாகப்படுத்தி கொடுக்க வைக்கிறார்.
Many of the men and women had married unbelievers, verse 23.
23 ஆம் வசனத்தில் அநேக ஸ்திரீகளும் அநேக புருஷர்களும் அவிசுவாசிகள் திருமணம் செய்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சுத்தி இருக்கிறார்.
It isn't easy to be a man of God.
தேவ மனிதனாக இருப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல.
Leader among God's people.
தேவனுடைய ஜனங்களுக்கு மத்தியிலே தலைவனாக இருப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல.
Man who was a self-supporting man.
இவன் தானாக தன்னையே தாங்கிக் கொண்டு ஊழியம் செய்கிற மனிதனாக இருந்தான்.
He did a great work for God because he trusted God.
தேவனை நம்பினதினாலே தேவனுக்காக மகத்துவமான ஒரு வேலையை செய்தார்.
He had a concern for God's name.
தேவனுடைய நாமத்திற்கு என்று கரிசனுள்ளவனாக இருந்தான்.
God can use you in the same way.
இதே போல தேவனும் உங்களை பயன்படுத்த முடியும்.
Amen.
Amen.